الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا وقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله وكونوا مع الصادقين وقال النبي عليه الصلاة والسلام لكل شيء سقالة وسقالة القلوب ذكر الله رواه البيهقي في شعب الإيمان صدق رسول الله صلى الله عليه وسلم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு அனைத்து புகழும் உரித்தாகுக. அல்லாஹ்வினால் படைத்திய உலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட மனித இனத்திற்கு சீரான நேரான நல் வழியை காட்டுவதற்காக அல்லாஹ்வினால் அனுப்பி வைக்கப்பட்ட நபிமார்கள் ரசூல்மார்கள் தீர்க்கதரிசிகள் அனைவர்களுக்கும் தலைவராக முத்திரையாக கடைசியாக இவ்வுலகத்திற்கு வருகை தந்து இவ்வுலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருந்த காலங்களில் தனக்கு ஏற்படவிருந்த எண்ணற்ற இன்பங்களை சந்தோஷங்களை மகிழ்ச்சிகளை பொருட்படுத்தாது ஒவ்வொரு நிமிடமும் வினாடியும் தனது சமூகத்திற்காக சமுதாயத்திற்காக உழைத்து பாடுபட்ட எனது உயிரிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை தொடர்ந்து பின்பற்றி வாழ்ந்த அத்துணை நல்லடியார்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக அல்ஹம்துலில்லாஹ். கணேசிற்குரிய பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, புனிதமான ரமபான் மாதத்துடைய முதலாவது நோன்பை பிடித்துக் கொண்டு நாம் வீற்றிருக்கின்றோம். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா உலகத்திலே நம்மவர்களுக்காக மனிதர்களுக்காக எண்ணற்ற பல ஆயிரக்கணக்கான படைப்புகளை படைத்திருக்கின்றான். அல்லாஹுடைய பொதுவான ஒரு நியதி, அல்லாஹுவால் படைத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு அனைத்து படைப்பினங்களுக்கும் ஒரு ஆரம்பத்தையும் முடிவையும் வைத்திருக்கின்றான். அந்த எல்லா படைப்பினங்களும் மனிதர்களுக்காக இயங்கிக் கொண்டிருக்கும். சில வேத அது ரொம்ப காலம் இயங்கக்கூடிய நேரத்தில் அதனுடைய இறுதியிலே சில பலகீனங்கள் ஏற்படும், சில குறைபாடுகள் ஏற்படும். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இது எந்த மாதிரி தான் அநேகமான படைப்புகளை படைத்து வைத்திருக்கின்றான். அதனால பலகீனம் இயலாமை வரக்கூடிய நேரத்திலே அவைகளை நீக்குவதற்குரிய பல முயற்சிகளை மனிதர்கள் மேற்கொள்வார்கள். அது உயிருள்ளவைகளாக இருக்கலாம், உயிரற்றவைகளாக இருக்கலாம். ஏன் முதலாவது நாம் நம்முடைய உடலை எடுத்துக் கொள்ளலாம். காலம் போக போக உடலிலே பல வகையான தளர்வுகள் ஏற்படும், பலகீனங்கள் ஏற்படும். அந்த உடலுக்கு தேவையான பலவிதமான வைத்தியங்களை நாங்கள் மேற்கொள்வோம். நாம் பாதிக்கக்கூடிய பொருட்களை எடுத்துக்கொண்டாலும் அது வேகமாக பழுதடைந்து கொண்டே செல்லும். நம்முடைய வாகனங்களாக இருக்கலாம், அவைகளை அடிக்கடி நாங்கள் சர்வீஸ் பண்ணுவோம். நம்முடைய கம்ப்யூட்டர்களாக இருக்கலாம், அவைகளை அடிக்கடி வைரஸ்களில் இருந்து பாதுகாப்போம். நம்முடைய ஆடைகளை ஒவ்வொரு நாளும் கலவை செய்து சுத்தம் செய்வோம். நம்முடைய குருடுகளையும் அடிக்கடி பல மாதங்களுக்கு ஒரு முறை அவைகளை சுத்தம் செய்வோம். இவ்வாறு நாம் பார்க்கலாம், உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களாக இருக்கலாம் அல்லது மனிதர்கள் எவை எவைகளுடன் இணைந்து சேர்ந்து வாழ்கின்றார்களோ அந்த பொருட்களாக இருக்கலாம், அவைகளை அடிக்கடி சேமிப் பண்ணுவதை சுத்தம் செய்வதை நாம் பார்த்துக் கொண்டுதான் இருந்து கொண்டோம். ஆனால் இஸ்லாமியர்களாகிய நாம் நபர்களில் 40 கடந்திருப்போம், 50 கடந்திருப்போம், 60 கடந்திருப்போம். நம்முடைய உள்ளங்கள் பழுதடைகின்றன, நம்முடைய உள்ளம் மாசுபடுகின்றது. அந்த உள்ளத்தை எந்த முறையிலே சுத்தம் செய்யலாம் என்று யோசிப்பது கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கிறது. நம்முடைய ஆடை அழுக்காகி விட்டால் பரவாயில்லை, நம்முடைய வாகனம் பழுதாகி விட்டால் பரவாயில்லை, நம்முடைய கம்ப்யூட்டர் வகைகளோ அல்லது இதர சாதனங்களோ பழுதாகி விட்டால் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் பாதிப்புகள் மிக மிக குறைவு. ஆனால் உள்ளம் பழுதடைந்து விட்டது என்றால் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். முழு உலகத்தில் நாம் பார்க்கலாம், இன்று பயங்கரமான பிரச்சனைகள், சோதனைகள், பாவங்கள், குற்றங்கள், அநியாயங்கள், அக்கிரமங்கள் இவ்வாறு நாம் அடுக்கி அடுக்கிக் கொண்டே செல்லலாம். இந்த அளவுக்கு பாவங்களும் குற்றங்களும் நடப்பதற்குரிய ஏற்படுவதற்குரிய காரணம் என்ன? நாம் மற்றவர்களை பற்றி பேசல, மாற்று மத சகோதரர்களை பற்றி பேசல, நாம் நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்களை எடுத்துக் கொள்ளலாம். நம்மால் இந்த அளவுக்கு பாவங்களும் குற்றங்களும் தவறுகளும் ஏற்படுவதற்குரிய மிக முக்கியமான காரணம் நம்முடைய உள்ளம் பழுதடைந்து இருக்கின்றது. அந்த உள்ளத்தை சீராக்க வேண்டும், அந்த உள்ளத்தை சுத்தப்படுத்த வேண்டும், அவைகளை தூய்மைப்படுத்த வேண்டும். நபிமார்கள் அல்லாஹுவால் அனுப்பப்பட்டவர்கள், ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹுவே தேவையான அறிவு ஞானங்களை கல்விகளை படித்து கொடுத்தான். பாவங்களிலிருந்து பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், தூய்மையாக்கப்பட்டவர்கள். நபிமார்களுக்கு சொல்லப்படும் மஹ்சூம், அதாவது பாவங்களிலிருந்து அவர்கள் தூய்மையானவர்கள். அவ்வாறு இருந்தும் கூட நம்முடைய தலைவர் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளத்தையே பல கட்டங்களில் சுத்தப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அரபியிலே அதாவது நபி அவர்களுடைய உள்ளம் பிளந்த வரலாறு என்று குறிப்பிடப்படுகின்றது. நபி அவர்கள் ஹலீமா சாதியாவிடம் பால் குடித்துக் கொண்டிருந்த நேரத்தில் ஹதரத் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் வந்து நபி அவர்களுடைய உள்ளத்தை பிளந்து அந்த உள்ளத்திலே இருந்த பாவமான தீமையான அந்த இரத்தக்கட்டி போன்ற ஒன்றை வெளியாக்கியதாக ஹதீஸிலே வருகின்றது. அதற்கு பின்னால் நபி அவர்கள் மிஅராஜுக்கு போன நேரத்தில் நுபுவத்திற்கு முன்னால இப்பாறு 3-4 கட்டங்களில் நபி அவர்களுடைய உள்ளங்களே சுத்தப்படுத்தப்பட்டிருப்பதாக ஹதீஸிலே வருகின்றது. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால உள்ளத்தை சுத்தப்படுத்தக்கூடிய இந்த ஒன்றுக்கு தஸ்கியா என்று குறிப்பிடப்படுகின்றது. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு நபியாக அனுப்பப்பட்டதற்கு பின்னால அவர்களுக்கு மிக முக்கியமான 3 பணிகள், பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் பல இடங்களில் குறிப்பிடுகின்றான், அந்த எழுத வாசிக்க தெரியாத அவர்களிலிருந்து நாம் ஒரு தூதுவரை அனுப்பி வைத்தோம். அந்த தூதர் மிக முக்கியமான 3 வேலைகளை செய்வார். முதலாவது எத்துலோ அலைஹிம் ஆயாத்திஹி, அந்த சமூகத்தார்களுக்கு அல்லாஹுடைய ஆயத்துகளை, குர்ஆனுடைய போதனைகளை ஓதி காட்டுவார். முறைப்படி இவ்வாறு தான் ஓத வேண்டும் என்று ஓதி காட்டுவார். அவர்களை தூய்மைப்படுத்துவார், அவர்களுடைய உள்ளங்களை சுத்தப்படுத்துவார், வெளிரங்கமான பாவங்களிலிருந்தும் அவர்களை சுத்தப்படுத்துவார், மறைமுகமான உள்ரங்கமான பாவங்களிலிருந்தும் அவர்களை தூய்மைப்படுத்துவார். அல்ஹம்துலில்லா, இன்று நம்மில் அநேகர் வெளிரங்கமான பாவங்களிலிருந்து நாம் நம்மை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறோம். அது மதுபானமாக இருக்கலாம், விபச்சாரமாக இருக்கலாம், கொலை தொல்லைகளாக இருக்கலாம், அநியாயங்களாக இருக்கலாம். இது போன்ற பயங்கரமான பெரும் பெரும் வெளிரங்கமான பாவங்களிலிருந்து நாம் நம்மை தூய்மைப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் இதைவிட பயங்கரமான பாவம் மறைமுகமான உள்ரங்கமான பாவம். குர்ஆன் அல்லாஹ் இந்த 2 பாவத்தையும் சுட்டிக்காட்டுகின்றான். பாவத்துடைய வெளிரங்கமான பாவத்தையும் நீங்கள் விடுங்கள், உள்ரங்கமான மறைமுகமான பாவத்தையும் நீங்கள் விடுங்கள். மறைமுகமான உள்ரங்கமான பாவம் என்றால் நம்முடைய உள்ளத்திலே உள்ள அசுத்தங்கள், நம்முடைய உள்ளத்திலே ஆணவம் இருக்கின்றது, அகம்பாவம் இருக்கின்றது, பெருமை இருக்கின்றது, பிடிவாதம் இருக்கின்றது, மற்றவர்களை வேண்டிய உணர்வுகள் இருக்குகின்றது. இதெல்லாம் உள்ளத்திலே உள்ள மிக பயங்கரமான பாவம். இது போன்ற பாவங்களின் மூலமாகத்தான் உலகத்தில் எத்தனையோ வகையான தவறுகள். அந்த ஆணவத்தை நீக்க வேண்டும், அகப்பாவத்தை நீக்க வேண்டும், பெருமையை நீக்க வேண்டும், குடிவாதத்தை நீக்க வேண்டும். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, ஆனால் அந்த உள்ளத்தை தூய்மைப்படுத்தக்கூடிய அந்த முயற்சி கொஞ்சம் சமூகத்துல குறைவாகத்தான் இருக்குகின்றது. இந்த உள்ளத்தை சுத்தப்படுத்தக்கூடிய இந்த வேலை மிக முக்கியமான ஒன்று. அதனால குர்ஆன்ல அல்லாஹ் கூறுகின்றான், பல விடயங்களின் மீது சத்தியம் செய்வேன். அதாவது சூரியனின் மீது சத்தியமாக, அதனுடைய பிரகாசத்தின் மீது சத்தியமாக, அதை அடுத்து வரக்கூடிய சந்திரனின் மீது சத்தியமாக, பகலின் மீது சத்தியமாக, அது சூரியனுடைய வெளிச்சத்தை கொண்டு வருகின்றது. இரவின் மீது சத்தியமாக, அது சூரியனுடைய வெளிச்சத்தை மூடிக்கொள்கின்றது. வானத்தின் மீதும் அதை உருவாக்கியவனின் மீது சத்தியமாக, பூமியின் மீதும் அந்த பூமியை வட்டமாக படைத்தவனின் மீது சத்தியமாக, ஆத்மாவின் மீது மனதின் மீது சத்தியமாக, அதை செட்டியப்படுத்தியவனின் மீது சத்தியமாக, அந்த மனதிற்கு அந்த உள்ளத்திற்கு அல்லாஹ் எது நல்லது எது கெட்டது என்ற உள்ளுறிப்பை உணர்வை போட்டு விட்டான் என்று சொல்லிவிட்டு இந்த அனைத்து பத்துக்களின் மீது சத்தியம் செய்து அல்லாஹ் கூறுகின்றான். யார் அந்த உள்ளத்தை சுத்தப்படுத்தி விட்டாரோ, தூய்மைப்படுத்தி விட்டாரோ, அவர் தான் வெற்றி பெற்று விட்டார். பாவங்களின் மூலமாக உள்ளத்தை எவர் களங்கப்படுத்தி விட்டாரோ, அவர் தோல்மையடைந்து விட்டார் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல கூறுகின்றான். இத்தனை வஸ்துக்களின் மீது சத்தியம் செய்து யாரு வெற்றி பெறலாம், தன்னுடைய உள்ளத்தை எவர் சுத்தப்படுத்துவாரோ, தூய்மைப்படுத்துவாரோ, அவர் தான் வெற்றி பெற்று விட்டதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல கூறுகின்றான். ஒரு சிலருக்கு அடிக்கடி உள்ளத்தில வரும், என்னிடத்தில் உள்ள இந்த தவறான பாவங்கள், செயல்கள், பேச்சுகள் போவதில்லை. சில பேரை கோபம் வருது, ஆத்திரம் வருது, நான் ஆத்திரத்தில் அவசரத்தில் பேசி விடுகின்றேன், பேசி விடுகின்றேன், அதன் மூலம் பலருடைய உள்ளங்கள் புண்பட்டு விடுகின்றது. நான் திருந்தோனும், நான் என்னை மாற்றோனும் என்ற உணர்வு சிலப்போது சிலர்களின் உள்ளங்களிலே வரும். ஆனால் இந்த உள்ளத்தை எதன் மூலம் சுத்தப்படுத்தலாம்? மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அவர்களுக்கு அல்லாஹ் சுத்தப்படுத்தக்கூடிய விடயங்களில் மிக முக்கியமான இரண்டு மூன்று விடயங்களை வகையுடைய ஆரம்பத்திலேயே குறிப்பிட்டு விட்டான். நபி அவர்களுக்கு மக்காவுல நோக்கப்பட்ட நபிப்பட்ட கொடுக்கப்பட்ட அந்த ஆரம்ப வேளையிலே இறங்கிய சூரா தான் இந்த சூராவில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றால், போர்வை கொட்டியவரே, முழு இரவும் நீங்க எழுந்து நின்று இரவு வணக்கத்தில் ஈடுபடுங்க. இல்லா அலையில கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்க. அதற்கு பின்னால் அல்லது பாதி இரவு நின்று வணங்குங்க, அந்த பாதியில் கொஞ்சம் கூட்டிக் கொள்ளலாம், அல்லது அதே போல கொஞ்சம் குறைத்துக் கொள்ளலாம். அந்த இரவுடைய வணக்கத்தில் ஓரத்திலே குர்ஆன் தர்தீலா, குர்ஆனை அமைதியாக நிறுத்தி நிறுத்தி ஓதுங்கள். இதற்கு பின்னால நீங்க இரவுல எழுந்து நின்று வணங்குவது இருக்குது. இந்த இரவு
ஓதிய வணக்கம் இருக்குது, அதிலே குர்ஆனை ஓதி வணங்குகின்ற வணக்கம் இருக்குகின்றது. உங்களுடைய உள்ளத்தையும் நாவையும் ஒன்றிணைப்பதற்கு மிக உயர்ந்த ஒரு கருவி. அது மாத்திரமல்ல, உங்களுடைய சொல்லை ரொம்ப உறுதியானதாக ஆக்கும் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றார். அதாவது நீங்க இரவுல நின்று வணங்குவது இருக்குது, இது உங்களுடைய உள்ளத்தையும் நாவையும் ஒன்றிணைக்கும். இங்கு நாவு வேற, உள்ளம் வேற. உள்ளத்தில் ஒன்று, நாவால வேறொன்ற பேசுகின்றோம். உள்ளத்தில் ஒரு ஆளின் மீது விரோதம், குரோதம், அவரின் மீது பழி வாங்குற தன்மை, ஆனால் வெளியில கண்ட உடனடி அவரை பார்த்து சிரிக்கிறது. உள்ளமும் நாவும் ஒன்று கொடல்ல, உள்ளமும் நாவும் இணையல்ல. ஏன் உள்ளத்தில் அந்த தூய்மை சுத்தம் வரல்ல? முதலாவது உள்ளத்தை தூய்மையாக்குறதற்கு அந்த உள்ளத்திலே உள்ள வஞ்சகம், பெருமை, ஆணவம், அகம்பாவம், இது போன்ற மறைமுகமான அனைத்தை விட்டும் உள்ளத்தை நீக்கி அதற்கு பின்னால் அல்லாஹுவை பற்றி, அல்லாஹுடைய வல்லமைகள், அவனுடைய குதிரத்துகள், அவனுடைய சக்திகள், அவன் கடந்த காலங்களிலே செய்த எப்பாறு எப்பாறு எல்லாம் அவனுடைய அடியார்களை பாதுகாத்தான், அவனை எதிர்த்த, அவனை ஏற்றுக்கொள்ளாதவர்களை அழித்தான் போத போன்ற அது சம்பந்தப்பட்ட அல்லாஹுடைய குதிர சம்பந்தமானவைகளை உள்ளத்திலே பதிய வைக்க வேண்டும். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால் இந்த ஆயத்தில் நாம் பார்க்கலாம், உள்ளமும் நாவும் ஒன்றுபடுவோம், உள்ளத்தை தூய்மைப்படுத்தவும் உள்ளத்தை சுத்தப்படுத்த வேண்டும் என்றால் மிக முக்கியமான இரண்டு விடயங்களை அல்லாஹ் இந்த ஆயத்திலே ஞாபகப்படுத்துகின்றான். ஒன்று, இரவுடைய தொழுக. ஆனா எங்கள் அநேக மாணவர்கள் நாங்கள் நினைக்கிறது செய்யாமல் இல்லைன்னா ரமபான்ல மாத்திரம். இந்த சூரா ரமபான்ல இறங்கிய சூரா அல்ல. இந்த சூரா ரமபான்ல செய்யக்கூடிய அமல்களை உற்சாகப்படுத்தி இறக்கப்பட்ட சூரா அல்ல. வாழ்நாளில் பொதுவாக ஒவ்வொரு நாளும் நீங்கள் உங்களுடைய இரவு வணக்கத்திற்கு ஒரு நேரத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அந்த இரவுடைய வணக்கத்தில் குர்ஆனை நீங்கள் அமைதியாக நிறுத்தி நிறுத்தி ஓதுங்கள். குர்ஆன் என்பது அல்லாஹுடைய கலாம். குர்ஆனுக்கு நாம் சொல்லுவோம் கலாம் அல்லாஹ், அல்லாஹுடைய கலாம். அந்த கலாம் அல்லாஹுடன் இணைய இணைய அந்த உள்ளம் தூய்மையாகும், உள்ளம் சுத்தமாக ஆகும், உள்ளம் பரிசுத்தமாக ஆகும். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால மிக முக்கியமான இரண்டு விடயங்கள், ஒன்று இரவுடைய வணக்கம், இரண்டாவது ஓதப்படக்கூடிய திலாவத்துல் குர்ஆன். ஆனால் நாம் பார்க்கலாம் ரமதான்ல அல்ஹம்துலில்லா ஓரளவுக்கு கியாமுல்லைனுடைய வணக்கங்களுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுப்போம். ஆனால் ரமதான் முடிந்து விட்டது என்றால் அந்த இரவுடைய தொழுகைக்கு அநேகமானவர்கள் முக்கியத்துவம் கொடுப்பதில்லை, ஒரு சிலர்களை தவிர. நான்கு ஹலீஃபாக்கள் உலகத்துடைய பல பாகங்களை ஆட்சி செய்து கொண்டிருந்த நேரத்தில் அவர்களால் நியமிக்கப்பட்ட கவர்னர்கள் மாறுக்கு அறிவுரை செய்த நேரத்தில் மிக முக்கியமான ஒன்று, நீங்க இரவனுடைய கொள்கை தகச்ச கொள்கையை விட்டு விடாதீர்கள். அதன் மூலம் தான் பகலிலே ஏற்படக்கூடிய எல்லா வகையான பிரச்சனைகளையும் நீங்க எதிர்கொள்ளலாம் என்ற அறிவுரையை நான்கு ஹலீஃபாக்கள் தனக்கு கீழால் உள்ள முக்கியமான பதவிகளில் உள்ள சஹாபாக்களுக்கு சொல்வார்கள். இரண்டாவது திலாவத்துல் குர்ஆன் ஒரு காலத்துல கூட்டாக நடந்தது. நாங்க சிறு குழந்தையாக இருந்த நேரத்துல ஒவ்வொரு ஊர்கள்ல கிராமங்கள்ல பார்க்கலாம், ரமதான்ல மாத்திரமல்ல ஹிஸ்புல் குர்ஆன் ஒவ்வொரு நாளும் காலையில விசேஷமா வெள்ளிக்கிழமை காலைகள்ல ஹிஸ்புல் குர்ஆன் என்று சொல்லி மஸ்ஜிதுக்கு வரக்கூடியவர்கள் எல்லோரும் சேர்ந்து குர்ஆன் ஓதுவாங்க. ஒரு காலத்துல குர்ஆன் கூட்டாக ஓதப்பட்டது. அதற்கு பின்னால ஒரு கருத்து, குர்ஆனை சும்மா ஓதிக்கொண்டிருக்காதீங்க, குர்ஆனை விளங்கி ஓதுங்க. ஒரு பேச்சு ஒன்று வந்துச்சு, அதனால குர்ஆனை விளங்குவோம், குர்ஆனை படிப்போம் என்று வந்து இப்பொழுது குர்ஆனை விளங்குவதில் ஈடுபட்டு அதை ஓதுவதில் நாங்கள் கொஞ்சம் பின்வாங்கி விட்டோம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, குர்ஆன் ஓதுவது தனியான ஒரு வணக்கம், திலாவத்துல் குர்ஆன் தனியான ஒரு இபாதத். நிறைய இந்த சபையில் உள்ளவர்கள் நீங்க ரமதான் உம்ராவுக்கு போவீர்கள், அந்த மக்காவுல மதீனாவுடைய ஹரம் ஷரீஃப்ல நாங்க புகலிருந்து மகரிப் வரைக்கும் அங்க முழு உலகத்திலிருந்து வரக்கூடிய மக்கள் என்ன செய்யறாங்க? வெறும் எல்லோரும் அரபி தெரிந்தவர்களா? எல்லோரும் குர்ஆனுடைய விளக்கத்தை தெரிந்தவர்களா? ஏன் அந்த 24 மணி நேரமும் அந்த திலாவத்துல குர்ஆனில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்றால் விளங்கி ஓதினால் ரொம்பவும் நல்லது. ஆனால் அதனால விளங்காமல் ஓத வேண்டாம் என்பதல்ல. அதுல எந்த அளவுக்கு நாங்கள் குரான்ல ஈடுபடுவோமோ அதன் மூலம் நம்முடைய உள்ளம் சுத்தமாகும். நான் சொன்னதல்ல, குரான்ல சூரா முத்தம்மில் அல்லாஹ் கூறுகின்றான், குரானை நீங்க ஓதுங்க, அமைதியாக ஓதுங்க, நிறுத்தி நிறுத்தி ஓதுங்க, அதன் மூலம் உங்களோட உள்ளம் சுத்தமாகும்.
ஒரு காலத்துல நம்முடைய பெற்றோர்கள், எல்லோருடைய அல்ல, நம்முடைய சிலர்களுடைய பெற்றோர்கள் பெரிதாக படிக்கல, 4-5 வகுப்பு தான் படித்திருப்பார்கள். ஒரு 30-40 வருடங்களுக்கு முன்னால் இந்த அளவுக்கு கல்வியில முன்னேற்றமும் இல்ல, பல்கலைக்கழகங்களோ யூனிவர்சிட்டிகளோ இந்த அளவுக்கு இல்ல. நம்முடைய பெற்றோர்கள் நம்மை பெற்று வளர்த்து ஆளாக்கியவர்கள் ஒரு 4-5-6 வகுப்பு தான் படித்திருப்பாங்க. ஆனால் மகளிர்பானதற்கு பின்னால எல்லா வீடுகளிலேயும் குரானுடைய சப்தம். ஏன் அந்த டைம்ல டிவியும் இல்ல, ஹெட்போனும் இல்ல, லேப்டாப்பும் இல்ல, ஐபேடும் இல்ல, கம்ப்யூட்டரும் இல்ல,
எல்லா வீடுகள்ல குரானுடைய சப்தம். 70 வயதை தாண்டிய நம்முடைய தந்தை குரான் ஓதுவார். நானே சொல்லுவோம், என்னுடைய பாப்பா கண்ணாடி போடாமல் குரான் ஓதுவார். என்னுடைய தாய்க்கு 80 வருடம் ஆகிவிட்டது, என்னுடைய உம்மா கண்ணாடி போடாமல் குரான் ஓதுவாங்க. நாங்கள் அடிக்கடி பேசுவோம், நம்முடைய தாயும் தந்தையும் ஓதினரை நாம் பார்த்தோம்.
ஆனால் இங்கே கூடியிருக்கக்கூடிய பெற்றோர்களாகிய நாம் ஓதுவதை நம்முடைய குழந்தைகள் பார்க்கிறாங்களா? பாப்பா ஓதுவதை மகன் பார்க்கறானா? உம்மா ஓதுறத மகள் பார்க்கறாங்களா? பயமா இருக்குது, காலப்போக்குல இந்த திலாவத்து குர்ஆன், இந்த குர்ஆன் ஓதக்கூடிய அமல் அப்படி இல்லாமல் போய்விடுமோ என்று பயப்படக்கூடிய ஒரு காலகட்டத்தை நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே,
அதனால திலாவத்து குர்ஆன் அது மிக முக்கியமான ஒரு வணக்கம், மிக முக்கியமான இபாதத். அதிலே விசேஷமாக ரமபானுடைய மாதம் வந்துவிட்டது என்றால்,
இமாம் ஷாஃபி ரஹ்மஹுல்லா ரமபான்ல 60 குர்ஆன் முடிப்பாங்க. பகலில் ஒரு குர்ஆன், இரவில் ஒரு குர்ஆன்.
அதற்கு உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு முழு ரமபான்ல ஒரு நாளைக்கு 1 குர்ஆன், 30 குர்ஆன் முடிப்பாங்க.
குர்ஆனை ஓதுவதும் சுன்னா, அந்த குர்ஆன் ஓதுவதை கேட்பதும் சுன்னா. எங்களுக்கு நல்ல சந்தர்ப்பம் தான் தராபியல,
நல்ல வாய்ப்பு தான் செய்யாமல்லே இல்ல. ஆனா கவலையான விடயம், சில மசிதிகள்ல
1 ஜுஸு 1.5 ஜுஸு ஓதினா தாமதமாகுது. அதனால சில மசிதிகள் உள்ள நிர்வாகிகள் ஹாபிர்மார்ட்ட சொல்றாங்க, நீங்க 1.5 ஜுஸு தொழுகையில் ஓதுங்க, மத்த 1.5 ஜுஸு வெளியில ஓதுங்க.
நாங்க மத்ததுல எல்லாம் முன்னேறி கொண்டு போறோம், ஆனால் அமல் ஐபாதத்துல பின்னேறி கொண்டு செல்கின்றோம். மத்ததுல எல்லாம் முன்னேற்றம், நம்முடைய படிப்புல, நம்முடைய வீட்டில, நம்முடைய ஆடைகள்ல, நம்முடைய திருமண வைபவங்கள்ல நாளுக்கு தான் நாங்க முன்னேறி கொண்டு செல்கின்றோம்.
ஆனால் அமல்கள்ல முன்னேறுகின்றோமா அல்லது பின்னேறுகின்றோமா என்று நீங்க தான் முடிவு செய்யும்.
ஓதுவதும் மிக முக்கியமான ஒரு வணக்கம்,
குர்ஆனை கேட்பதும் மிக முக்கியமான வணக்கம். நபியவர்கள் முக்கியமான சஹாபாக்களை பார்த்து சொல்வார்கள், நீங்க குர்ஆனை ஓதுங்க, நான் கேட்போம். அவர் சொல்வார், யார சூழல்லோ
அக்ரவ் அலை குர்ஆன் ஒன்றின இலை, நான் உங்களுக்கு ஓதவா குர்ஆன் இறங்கியதே உங்களுக்கு.
நபியவர்கள் சொல்வார்கள், ஆனா ஒகைப்பு அண்ணஸ்தானில் கைரி,
மற்றவர்கள் ஓதுவதை கேட்க எனக்கு ரொம்ப விருப்பமா இருக்குது. நபியவர்களும் ஓதுவாங்க, நபியவர்கள் ஓதுவதை மற்றவர்கள் ஓதுவதை கேட்கவும் செய்வாங்க.
மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, நாமும் சுயமாக ஓத வேண்டும்.
நம்முடைய வீட்டில் இந்த சூழலை உருவாக்க வேண்டும். நம்முடைய வீட்டிலுள்ள வயது வந்த பெண்மணிகள், குமர பெண்களை அதற்கு சாதகமாக வளர்க்க வேண்டும். அவர்களுக்கு இது சம்பந்தமான அறிவுரைகளை நாம் கொடுக்க வேண்டும். வீட்டில் உள்ள பெரியவர்கள் ஓதினால்
அதை பார்த்து சிறியவர்கள் ஓதுவார்கள். உள்ளத்தை சுத்தப்படுத்துவதற்கு திராவத்தில் குர்ஆன் மிக முக்கியமான ஒன்று. அதே மாதிரிதான் 2வது கயாமுல்லை மிக முக்கியமான ஒன்று. அதற்கு பின்னால நல்லவர்களுடைய சகவாசம், நல்லவர்களுடைய சகவாசத்தின் மூலம் உள்ளம் பண்படுகின்றது. விரிவாக பேசுவதற்குரிய நேரம் இல்லை. சூரத்து கஃப்ல உங்களுக்கு தெரியும், மிக முக்கியமான ஒரு சரித்திரம். ஹதரத் மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம், ஹதரத் கபீர் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடன் ஒரு மிக நீண்ட பிரயாணம். அந்த பிரயாணத்தில் அல்லாஹ் விரிவாக குறிப்பிடுகின்றான்.
அதில் ஹதரத் மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் மிக முக்கியமான ஒரு நபி.
ஹிஜர் அலைஹி ஸலாத்து வஸலாம் நபியா இல்லையா என்பதுல கருத்து வேறுபாடு. ஆனால் அந்த நல்ல மனிதர், அந்த இறை அடியாரான
அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் பிரயாணம் செய்து அவர்களுடன் சில நாட்களை கழித்து அவர்களுடன் தகவாசத்தை நீக்கும்படி அல்லாஹ் சூரத்துல் தௌபாவுக்குள்ள அந்த அவர்களுக்கு சொன்னபடியை குறிப்பிடுகின்றான். எடுத்து பாருங்க, நீண்ட வரலாறு. அவர் சொன்னாரு, நான் தேவ விடயங்களை பத்தி நீங்க கேட்க கூடாது. ஒன்றெண்டு வேலைகள் செய்த நேரத்தில் ஹஜரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் கேள்வி கேட்டதோட சொன்னாங்க, இதற்கு பின்னால நம் துசாஹிபுனி, நீங்க என்னுடைய சொகபத்தோடமை வைக்கிறீரா, இதற்கு பின்னால நீங்க என்னுடன் சகவாசம் உறவை வைக்கிறீரா, நல்லவர்களுடன் சகவாசம் உறவு வைப்பதன் மூலமாக உள்ளம் பண்படுகின்றது. உண்மையாளர்களுடன் சேர்த்து இருங்க, உண்மையாளர்களுடைய சபையில மஜ்லிஸில அமருங்க. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல சஹாபாக்களுடைய மிக முக்கியமான வேலைகள் முடிந்தா மஸ்ஜிதுக்கு வந்து நபியுடைய சொஹபத்துல நபியுடைய தோழமையில அமர்ந்திருவாங்க. ஏங்க, அந்த சகவாசத்தின் மூலம் உள்ளம் சுத்தமாக்குறது, உள்ளம் பண்படுகின்றது. இந்த அளவுக்கு இந்த இமாமுல் ஆதம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பேரர் இமாம் ஜாஃபர் சாதிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள்ட்ட 2 வருடம் அவர்களுடைய மஜ்லிஸ்ல அவர்களுடைய சபையில போய் அமர்ந்து விட்டு வந்து அதற்கு பின்னால சொன்னார்கள், லௌல தனதான் லஹலகன் நுஹமான், நான் ஜாஃபர் சாதிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள்ட்ட 2 வருடத்தை கழித்தேன், அந்த 2 வருடம் மாத்திரம் கழிக்காமல் இருந்திருந்தால் இந்த நோமான் ஆகிய அபூ ஹனீஃபா நான் அழிந்திருப்பேன். பெரிய இமாம், ஆனால் ஒரு ஆன்மீக துறையிலே தேர்ச்சி பெற்ற ஒரு இறையடியாருடைய சபையில அவருடைய மஜ்லிஸில போய் இமாமுல் ஆதம் அபூ ஹனீஃபா ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள். அதே மாதிரி தான் இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய காலத்திலே வாழ்ந்த திஷ்ருல் ஹாபின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய இறை நேசருடைய சபையில போய் அமர்ந்திருப்பாரு. அவருடைய ஒரு மாணவர் கேட்பார், இவ்வளவு பெரிய ஒரு ஆளி நீங்க அந்த திஷ்ருல் ஹாபி ரஹ்மஹுல்லாஹ் அவர்களுடைய சபையில போய் அமர்கின்றீர்களே. இமாம் அஹ்மத் கூறுவார்கள், நான் அல்லாஹ்வுடைய கிதாபை அறிந்திருக்கிறேன், நான் அல்லாஹ்வுடைய கிதாபை அறிந்திருக்கிறேன். இமாம் பிஷ்ருல் ஹாபி அல்லாஹ்வை அறிந்திருக்கிறாரு. அவருடைய சபையில் அமர்வதன் மூலமாக என்னுடைய உள்ளத்திற்கு மிகப்பெரிய ஒரு அமைதி ஏற்படுகின்றது என்று கூறுவாங்க. ஆனால் ஒரு கஷப்பான செய்தி என்னண்டா, எங்களோட நாட்டுல அந்த மாதிரியான மஜ்லிஸ்கள் இல்ல. இன்று வரைக்கும் நாம் இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் போன்ற நாடுகள்ல பார்க்கலாம், மூத்த நல்லடியார்கள், அதாவது வயது முதிர்ந்த உலமாக்களுடைய சபை, உலமாக்களுடைய மஜ்லிஸ்கள் அடிக்கடி நடக்கும். அங்கே பல இஸ்லாமிய சகோதரர்கள் வந்து அரை மணி நேரம், 1 மணி நேரம், 2 மணி நேரம் அவர்களுடைய மஜ்லிஸ்ல அவர்களுடைய சகவாசத்துல இருப்பார்கள். ஏன்? இதன் மூலம் உள்ளம் சுத்தம் அடைகின்றது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால தான் நாங்க அரபி மதரசாக்கள் ஒரு காலத்துல இரவு போர்டிங்கோடு இருந்தது என்ன, வெறும் ஹதரத்துல படித்து விட்டு வருவது மாத்திரம் அல்ல, அந்த உஸ்தாதுடைய சகவாசத்துல இருக்கணும், அவர்களுடைய சுகபத்திர தோழமையில் இருக்கணும். இன்று சில மதரசாக்கள்ல போய் படித்து விட்டு வருகின்றார்கள், ஆனால் அதை விட கூடுதலாக இரவு தங்கி இரவுடைய கொள்கைகளை ஈடுபட்டு சில தவறுகள் நடக்கலாம். நான் இல்லை என்று சொல்லல, எல்லா இடங்களிலேயும் சின்ன சின்ன தவறுகள் நடக்குது. ஆனால் இந்த தவறுகளுக்காக அந்த உஸ்தாத்மார்களுடைய சகவாசம் அவர்களுடைய சுகபத் அவர்களுடைய தோழமை விடுபட்டதுனால நாங்க அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளையும் நாங்க பார்க்கலாம். எந்த அளவுக்கு இல்ல, இப்ப யூனிவர்சிட்டிகள்ல அந்த லெக்சரர் வருவாரு, படிப்பிப்பாரு, போயிடுவாரு, அதை விட ஒரு படி மேல் இப்ப ஆன்லைன் வந்திருக்குது. அவர் வீட்டுல அறையிலே உட்கார்ந்து படிக்கிறாரு. அது உலக கல்வியோ வறுமையுடைய சரியா அவர் எந்த கல்வியா இருந்தாலும் சரி, கல்வி கிடைக்கும். ஆனால் அவருடைய சகவாசம் ஆசிரியருடைய உஸ்தாதுடைய சொஹபத் அந்த தோழமை அதனை இல்லாமல் போய்விடுகின்றது. இது மிக முக்கியமான ஒன்று. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, எங்களை நாட்டை இல்லாவிட்டாலும் அதை நாங்க உருவாக்கணும். குறைந்தபட்சம் ரமதான்ல எஃப்டிகாப் அல்ஹம்துலில்லாஹ் கடைசி பத்துல நிறைய மஸ்ஜிதுகள்ல எஃப்டிகாப்ல இருக்கிறாங்க. முக்கியமான உலமாக்கள் இருக்கிறார்கள். அந்த எஃப்டிகாப்ல ஒரு பத்து நாள் இருந்தாலும் அந்த உலமாக்களுடைய சகவாசம் அவர்களுடைய தோழமை நமக்கு கிடைக்கும். இதன் மூலமும் உள்ளப்படுகின்றது. கடைசியாக அல்லாஹ்வுடைய திக்ர், திக்ரின் மூலமாகவும் உள்ளம் சுத்தமாகிறது. நபியவர்கள் சொன்னார்கள், லிக்குல்லி ஷைஇன் சகாலா வ சகாலத்துல் குலூபி திக்ருல்லாஹ். ஒவ்வொரு வஸ்துவையும் சுத்தப்படுத்தக்கூடிய ஒன்று இருக்குது. உள்ளத்தை சுத்தப்படுத்துவது அல்லாஹ்வுடைய திக்ர், உள்ளத்தை தூய்மைப்படுத்துவது அல்லாஹ்வுடைய திக்ர். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரே, குர்ஆன்ல திக்ர் சம்பந்தமாக நிறைய ஆயத்துக்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு துக்ருல்லாஹ திக்ரன் கதீரா வஸ்பிஹூ புக்ரதன் வ அசீலா. இமத்துள்ளவர்களே, அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்யுங்கள். காலையிலும் மாலையிலும் அவனை நீங்கள் ஞாபகம் செய்யுங்கள். ஃபஇதா கதைதுல் ஸலா ஃபத்குருல்லாஹ கியாமன் வ உதன் وعلى جنوبكم. நீங்க தொழுகையை தொட்டு முடித்தீர்கள் என்றால் இந்த நிலையில அமர்ந்த இருப்பிட படுத்த படுக்கையில ஒரு அல்லாஹ்வை ஞாபகம் செய்யுங்கள். இவ்வாறு குர்ஆன்ல பல இடங்கள்ல திக்ர் சம்பந்தமான ஆயத்துகள் இருக்குது. தொழுகைக்கு முது செய்யணும், இடம் சுத்தம், உடை சுத்தம், பிரபலாபம் நோக்கிறது. அந்த நேரம் பரதான தொழுகையின் தான் நேரம். ஆனால் திக்ருக்கு இந்த ஒன்று நிபந்தனையும் இல்லை. சுத்தத்தோட சுத்தம் இல்லாமல் குளிப்பு கடமையாக இருந்தாலும் திக்ர்களை செய்யலாம். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, நாங்க பார்க்கலாம் ஐங்கால பரதான தொழுகை முடிந்த உடனேயே அந்த 33 தடவை திக்ரோட அநேகமானவர்கள் முடித்துக் கொள்கின்றார்கள். ஆனால் இவ்வாறு அல்ல. நாங்க மற்றவைகளுக்கு நாங்க ஒவ்வொரு நாளும் நம்முடைய அந்த சோசியல் மீடியாவுக்கு, நம்முடைய பேஸ்புக்கு, நம்முடைய வாட்ஸ்அப் வைபர்களுக்கு எவ்வளவு காலங்களை நேரங்களை கொடுத்துகின்றோம். அது மக்களுடனான தொடர்பு, மக்களுடைய தொடர்பை கொஞ்சம் குறைப்போம். காலிக்காகி அல்லாஹுடன் தொடர்பை ஏற்படுத்துவோம். அல்லாஹுடைய திக்ர் ஒரு காலத்துல கூட்டாக நடந்தது. இந்த நாட்டுல வந்து பல சேஷுமார்கள் ஒவ்வொரு தரீக்காக்களை உருவாக்கி கூட்டான அடிப்படையிலே திக்ர் நடந்தது. அதற்கு பின்னால அந்த கூட்டு திக்ர் இருக்கிறதா இல்லையா என்ற வாத பிரதிவாதங்கள் ஏற்பட்டு கூட்டு திக்ரும் குறைந்திருச்சு, தனியான திக்ரும் குறைந்திருச்சு. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, நான் சொல்லல்ல குர்ஆன்ல எக்கச்சக்கமான ஆயத்துகள், நபியவர்களுடைய நூற்றுக்கணக்கான ஹதீஸ்கள். ஹதரத் ரசூலுல்லாஹ் மிஆராஜுடைய பிரயாணம் நம் எல்லோருக்கும் தெரியும். ஒரே ஒரு சந்தர்ப்பம் தான் மிஆராஜுல நபி அவர்கள் எல்லா நபிமார்களையும் சந்தித்த ஒரு சந்தர்ப்பம். இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களையும் நபி அவர்கள் சந்தித்தார்கள். ஹஜரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து உங்களுடைய உம்மத்திற்கு என் சலாத்தை சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு அவர்கள் சொன்ன மிக முக்கியமான மெசேஜ், மிக முக்கியமான செய்தி என்ன? உங்களுடைய உம்மத்திற்கு சொல்லுங்க, ஃபைஹிபத்து துருபா, சுவர்க்கத்தில் உள்ள மண் ரொம்ப நல்ல மண், விவசாயம் செய்வதற்கு பொருத்தமான மண், நல்ல பதுரமான நீர், அங்கே எக்கச்சக்கமான வெட்டி நிலங்கள் இருக்குது. அதனால உங்களோட உம்மத்தினர்கிட்ட சொல்லுங்க, அங்களை அங்கே மரங்களை நட்டிக்கொள்ள சொல்லுங்க. அங்குள்ள மரம் சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர் என்ற இந்த திக்ரை செய்து அங்கே மரத்தை நட்டிக்கொள்ள சொல்லுங்கள். ஒரே ஒரு தடவை சந்தித்த சந்திப்பு எனவே எங்களை உள்ளத்தில் நினைக்கலாம், வேறொரு மெசேஜ் கிடைக்கலையா அதற்கு இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு. ஆனால் அவர்களுக்கு பட்டது ஆக முக்கியமான ஒரு செய்தி, ஒரே ஒரு மெசேஜ் நபி அவர்கள் சொன்னார்கள், உங்களோட உம்மத்திற்கு சொல்லி அங்கே அதிகமான மரங்களை நட்டிக்கொள்ள சொன்னார்கள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால டைம் எடுத்து நேரம் எடுத்து உட்கார்ந்து கொண்டு நாங்கள் திக்ர் செய்யணும். திக்ரின் மூலமாக உள்ளத்தில் அமைதி ஏற்படுது. பலர் வந்து சொல்வாங்க, ஹஜர என்ன செஞ்சாலும் டென்ஷன், என்ன செய்தாலும் பிரச்சனை, உள்ளத்துல ஒரே பயங்கரமான குழப்பமா இருக்குது. குர்ஆன் நல்லா கூறுகின்றான், அதா திக்ர் இல்லாஹ் ஃபத்மைனுல் குலூப். திக்ரின் மூலமாக உள்ளம் அமைதி பெறும். நீங்க கொஞ்ச நேரம் உட்கார்ந்து சிக்கரி செய்து பாருங்க, சத்தியம் செய்து பாருங்க, இஸ்திஃபார் செய்து பாருங்க, உள்ளத்தில் அல்லாஹ் எவ்வளவு பெரிய அமைதி ஏற்படுத்துகின்றான்.
ஹதரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவார்கள், உலகத்தில் ஆக கூடுதலான தடவை உச்சரிக்கப்படக்கூடிய ஒரு பெயர் என்றா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. ஒரு நாளைக்கு நான் 12,000 தடவை திக்ர் செய்வேன். செய்துவிட்டு சொல்வார்கள், என்னுடைய பாவத்துடைய அளவுக்கு நான் தஸ்பீஹ் செய்கின்றேன். உண்மையில் அந்த அளவுக்கு பாவங்கள் செய்திருக்க மாட்டாங்க. 12,000 தடவை திக்ர் செய்கிறேன் என்று கூறுவார்கள். ஹதரத் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், லான் உகஃபிரு அல்லாஹ் 100 மர்ரா அஹப்பு இலைய மின் அன் அதஸத்தக பியமிதி ஃபி ஹயாதி தீனார். நான் 100 தங்க காசுகள் தோய் அல்லாஹ்வுடைய பாதையில சதக்கா கொடுப்பதை விட ஒரு 100 தடவை அல்லாஹு அக்பர் என்று சொல்வது எனக்கு விருப்பமானது. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால் அல்ஹம்துலில்லா எங்களுடைய வெளிரங்கமான அமல்கள் ஓரளவு வந்திருக்கு. வெளிரங்கமான பாவங்களை மட்டும் நம்ம பரிசுப்படுத்தி இருக்கிறோம். ஆனால் மறைமுகமான உள்ளத்திலே உள்ள அந்த பாவங்கள், அந்த குறைகள், அந்த அசுத்தங்கள், அந்த அசுத்தைகளை நீக்க வேண்டும் என்றால் உள்ளத்தை சுத்தப்படுத்தவும். அதற்குத்தான் நம்முடைய ஷரியாவுல பல வழிகாட்டுதல், ஒன்று செய்யாமல்லே இரவனுடைய தொழுக, இரண்டாவது கிராவத்து நான்காவது எங்களை பார்த்து வளருகின்ற எங்களை சின்ன சின்ன குழந்தைகள், ஆண் பெண் குழந்தைகளும் அதற்கு பழகி விடுவார்கள். அதன் மூலம் அவர்களுடைய உள்ளத்திலே அமைதி, நம்முடைய வாழ்க்கையிலே அமைதி, நம்முடைய உள்ளம் சுத்தமாகும், நம்முடைய உள்ளம் தூய்மையாகும். உள்ளம் தூய்மையாகி விட்டது என்றால் உடலான வெளியாகக்கூடிய தவறுகளை இன்ஷா அல்லாஹ் நாங்கள் பாதுகாத்துக் கொள்ளலாம். அந்த அடிப்படையில நாம் வாழ்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கு தோஃபீக் செய்வானாக. அல்லாஹ் எங்கள் எல்லோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, மனை மக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, முழு உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து இஸ்லாமிய ஆண்கள் பெண்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. புனிதமான ரமதானுடைய மாதத்திலே வீற்றிருக்கின்றோம் யா அல்லாஹ். இந்த மாதத்தில் யார் யாரெல்லாம் மன்னிப்பாயோ அவர்கள் நம் அனைவரையும் சேர்த்துக் கொள்வாயாக. யார் யாரெல்லாம் நரகத்தை விட்டு விடுதலை செய்வாயோ அவர்களையும் நம் எல்லோரையும் சேர்த்துக் கொள்வாயாக. இந்த மஸ்ஜிதே சூழ உள்ள இந்த மக்பராவிலே அடங்கியிருக்கக்கூடிய அனைத்து வாழக்கூடிய அந்த மக்களுடைய கபர்களையும் பொடிமயமாக சுருக்கத்தின் பூங்காவனமாக ஆக்கி வைப்பாயாக. ரப்பிய ரஹ்மானே, இந்த நோன்பின் மூலமாக நம்முடைய உள்ளத்தை சுத்தப்படுத்தி உண்மையான தகவாவையும் தவக்குறையும் நோன்பின் மூலமாக ஏற்படுத்தி வைப்பாயாக. நம் எல்லோருடைய முடிவை நல்ல முடிவாக ஆக்கி நம் அனைவர்களுக்கும் சின்ன சின்ன சூரத்தை தந்திருவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் ரஹ்மத்கே அர்ஹமர் ராஹிமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.